கடந்த வாரத்தில் வந்து நானு அருணு ஃபேமிலி தீபா வந்து இந்த நம்ம ஸ்கூல் விஷயமாக ஒரு ஆர்கனைசேஷன் மாத்ருன்ற ஒரு ஆர்கனைசேஷனை பார்க்க போயிருந்தோம். அவங்க கிட்ட நம்ம ஸ்கூல் விஷயத்தை பத்தி பேசணும்னு அவங்கள பார்க்க முடியல. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து கண்ணு தெரியாத பிள்ளைகளுக்காக நடத்தப்படுற ஸ்கூல். சின்ன வயசுல இருந்தே சில பேருக்கு கண்ணு தெரியாது. அந்த கிளாஸ் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க கண்ணு தெரியாது. சில பேர் பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு கண்ணு தெரியாது. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடத்துற ஸ்கூல் அது பார்க்கும் போது நம்ம மனசே உருகிற மாதிரி ஒரு ஒரு காட்சின்னு சொல்லலாம். நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா தெரியல, எப்பயாவது யோசிச்சு பாருங்க. கண்ணு தெரியாத குருடு வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை, உங்களால யோசிச்சிருக்கீங்களா? கண்ணே நமக்கு தெரியல, 24 மணி நேரம் 365 நாள் நைட்டுக்கும் பகலுக்கும் நமக்கு வித்தியாசமே தெரியாது. யோசிச்சு பாருங்க, வெரி டெரபிள் இல்லைங்களா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப பயங்கரம், வித்தியாசமே தெரியாது. கலர்னா என்னன்னு தெரியாது, லைட்னா என்னன்னு தெரியாது, வெறும் இருள் தான். நமக்கு ஒரு மணி நேரத்தில் கரண்ட் போயிருச்சுன்னா அதுக்கும் யூபிஎஸ் வச்சுக்கிறோம் இப்போ, அதனால தெரியுறது இல்லை நமக்கு. ஆனா கரண்டே இல்லைனாலே பைத்தியம் பிடிச்சிருது சில நேரத்தில். வாழ்க்கையெல்லாம் இருள்னா அது ரொம்ப டெரபிள், ரொம்ப சேடு, ட்ராஜடி அப்படின்லாம். ஆனா எத்தனையோ பசங்க அப்படி இருக்கிறத பார்த்து மனசே கொஞ்சம் வேதனை ஆச்சு. ஆனா அதை விட ஒரு சேட், அதை விட ஒரு பெரிய ட்ராஜடி என்ன தெரியுமா? அதை விட பயங்கரமான ட்ராஜடி வந்து ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் தான். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிசிக்கல் பிளைண்ட்னஸே நமக்கு அப்படி இருக்குன்னா ஆவிக்குரிய பிளைண்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் வந்து ரொம்ப ஆழமானது, ரொம்ப முழுமையானது. அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நமக்கு ஒளிய கிரகிக்கக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லாத இருக்கிறது வந்து அது ரொம்ப சோகமானது. ஸ்பிரிச்சுவல் வேதம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் பிறந்த எல்லோருமே ஸ்பிரிச்சுவலா பிளைண்டா தான் பிறக்கிறாங்க. அதான் நமக்கு வேதம் சொல்றது பாக்குறது. எவ்வளவு ஆழமானதுன்னா, கடவுள் உலகத்தை படைத்த கடவுள் தன்னை எல்லாத்திலையும் வெளிப்படுத்துறார். அதான் வேதம் சொல்லுது. காணுகிற காரியங்கள்ல காணாதவரை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தான் அவருடைய சித்தம். ரோமர் 1 காணுகிற காரியங்களை வைத்து நாம் காணாத தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க, அவன் மேல பார்த்தா கடவுள் தெரியணும், அவன் இந்த பக்கம் பார்த்தா கடவுள் தெரியணும், இந்த பக்கம் பார்த்தா கடவுள் தெரியணும், கீழே பூமியில இருக்கிற காரியங்களை பார்த்தா கடவுள் தெரியணும். ஏன் அவனுக்குள்ளேயே, அவன் குருடா இருந்தாலும் அவனுக்குள்ளேயே தான் எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்கப்பட்டிருக்கான்றத பார்த்தாவே அவனுக்கு கடவுள் தெரியணும்ன்றது தான் கடவுள் சித்தம். எல்லா இடத்திலையும் கடவுள் தன்னை பார்க்கும்படிக்கு வைத்திருந்தாலும், அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய பராமரிப்புலையும் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய பராமரிப்புல அவனுக்கு வருகிற எல்லா நன்மைகளும் கடவுள்கிட்டேந்து வருது. கடவுள் தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒரு அரிசியும் அவனுக்கு கிடைக்குதுன்னா அது கடவுள் கொடுத்தா தான் உண்டு. அவர் தான் அதை கொடுத்து விளைவித்து அவனுக்கு அனுப்புறது. ஆனா சோகம் என்ன தெரியுமா, இவ்வளோ அறிவு கொடுத்து, இவ்வளோ மூளை கொடுத்து, இவ்வளோ வெளிச்சம் கொடுத்து, இவ்வளோ இயற்கையெல்லாம் உருவாக்குனாலும் அந்த மனுஷன் எவ்வளோ குருடுன்னா எதுலையுமே அவன் கடவுளை பார்க்கறதில்ல. தட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். எல்லாத்தையும் எல்லா பக்கமும் கடவுள் இருக்கிறாரு, ஆனா கண்கண்டும் காணாது இருக்கிற ஒரு குருடன் தான் மனுஷன். பாருங்களா, எதுலையுமே கடவுள் அவனுக்கு தெரியல. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது, ரோமர் 1:21 அவர்களை தேவனை அறிந்தாலும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் போனார்கள். அதனால அவர் என்ன பண்ணாரு, தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் போய் அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அதான் வேதம் சொல்லுது, தேர் ஹார்ட் வாஸ் டார்க்கன்ட். அவங்க தங்களை புத்திசாலிகள் என்று எண்ணிக்கொண்டு தங்களை பைத்தியக்காரர்கள் ஆனார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனை அங்கீகரிக்காத போது அவங்க இருதயத்துல வெறும் இருள் நிறைந்து போகிறது. அதான் சொல்லப்படுது. பாருங்களேன், இருள் நிறைந்து போகுது. இன்னைக்கு இது இன்னைக்கோ நேத்தோ நடந்த ஒரு காரியம் அல்ல, பிறந்ததுல இருந்தே மனுஷர்கள் எல்லோருமே இப்படித்தான். வி ஆர் பை நேச்சர் வி ஆர் பிளைண்ட், ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட். கடவுளை குறித்த எந்த அறிவும் இல்லாம நம்ம பிறந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம நம்ம இன்னொரு விதத்திலையும் பிளைண்ட்னஸ்ல வேரியஸ் டிகிரிஸ் இருக்கு தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி. செகண்ட் டிகிரி பிளைண்ட்னஸும் நமக்கு இருக்கு. எப்படி, வெறும் இயற்கையா பிறவி குருடர்களா பிறந்தது மாத்திரம் இல்ல, பாவத்தை நம்ம நேசிக்கிறதுனால பாவத்தின் நேசம் நம்மளை குருடாக்குது கடவுளை பத்தி. பாருங்களேன், பாவத்தின் நேசத்தினால மனுஷன் செகண்ட் டிகிரிலையும் பிளைண்ட் ஆயிட்டான். எவ்வளவு வெளிச்சம் அடிச்சாலும் அவன் என்ன பண்றான், பாவத்தை அவன் நேசிப்பதனால் சத்தியத்தை அந்நியாயத்தினால் அடக்கி வைக்கிறதா அவனுடைய பழக்கம். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு வெளிச்சம் இருக்குது பாருனாலும் அந்த வெளிச்சத்தை அவன் பார்க்க மாட்டேன்றான். அதான் செகண்ட் டிகிரி, பாவத்தின் நேசத்தினால் குருடாகி இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல பாருங்களேன், சேட், ஒளி உலகத்தில் பிரகாசித்துச்சு ஆனா இருளோ அதை பற்றி கொள்ளவில்லை, அதை பார்க்கறதுக்கு மறுக்குது. அதை பார்க்கறது ஏன்? ரெண்டாவது, அவன் பாவத்தின் மேல இருக்கிற நேசத்தினால் ரிஜெக்ட்ஸ் லைட். ரெண்டாவது பாருங்களேன், முதலாவது இயற்கையாவே பிளைண்டு, ரெண்டாவது பாவத்தின் மேல நேசம் இருக்கிறதுனால பிளைண்டு, மூணாவது ஒன்னு கொரிந்தியர் 4:4 என்ன போட்டிருக்குன்னா, இப்பிரபஞ்சத்தின் பிரபு அவர்களை குருடாக்கினார். பாருங்களேன், 3rd degree ட்ரிபிள் பிளைண்ட்னஸ். கொஞ்சம் கூட கண்ணே தெரியாதபடிக்கு இயற்கையாவே நீ குருடா பிறந்திருக்கிற, ரெண்டாவது பாவத்தின் நேசத்தினால் நீ குருடாயிட்ட, மூணாவது பிசாசோ உன குருடாக்கி வச்சிருக்கா. யோசிச்சு பாருங்களேன், சோ பிளைண்ட். அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், ரொம்ப சேட் ஸ்டேட். ஸ்பிரிச்சுவல் நிலைமையில மனுஷன் ரொம்ப அட்டர் குருட, அட்டர் குருடத்துல அவன் வாழ்கிறான். அவன் என்ன செய்கிறான்றதே தெரியாத செய்யறது, இருள்ல க்ரோப்பிங் இன் டார்க்னஸ்ன்றது, என்ன செய்யறதுன்னே தெரியல. இதையும் இருள் அடைஞ்சு போய் என்னென்னவோ பைத்தியகாரத்தனமா கடவுளை மையமா வைக்காம பைத்தியகாரத்தனமா என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற குருடன் தான் மனுஷன். கடவுள் அவன் வாழ்க்கையில இல்லாத போது அவன் வாழ்க்கையில ஒளியே இருக்க முடியாது. இதான் மனுஷனுடைய நிலைமை. இன்னைக்கு பகுதி, நம்ம படிக்க போற பகுதி பாத்தீங்கன்னா, தமிழ்ல 15, இங்கிலீஷ்ல 16வது வசனம், 15வது வசனத்தை படிங்க.
இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
இருளில் இருக்கிற ஜனங்கள் பாருங்களேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் இங்கிலீஷ்ல எப்படி வருது? பீப்புள் ஹூ சாட் இன் தி டார்க்னஸ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் தப்பு, இருளில் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு வரணும். அதான் இங்கிலீஷ்ல வருது, அப்படி இல்ல இல்லைங்களா தமிழ்ல? இருளில் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் யார பத்தி அவர் பேசுறாரு? கலிலியால உள்ள மக்களை பத்தி அவர் பேசுறாரு. கலிலியால உள்ள மக்கள் வந்து ரொம்ப அறியாமை உள்ள மக்கள். அவங்களுக்கு யாருமே வேதத்தை பிரசங்கம் பண்ற டீச்சர்ஸ் அவளை இல்ல, டீச்சர்ஸ் இல்லாததுனால உண்மையா வேதத்தை அறியாத, கடவுளை பற்றிய அறிவு அவங்களுக்கு அவ்வளவு இல்லாத மக்கள். ஆனா அங்கேயும் ஜபாலயம் இருந்துச்சு, ஜபாலயத்துக்கு போயிட்டு வருவாங்க. நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா வாலிபத்திலிருந்து வயதானது வரைக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா உண்மையான சுவிசேஷத்தை ஒருபோதும் வாழ்க்கையில அந்த சபையில பிரசங்கிச்சிருக்க மாட்டாங்க. தெரியுங்களா, ட்ரெடிஷனல் சர்ச்சஸ், பாரம்பரிய சபைகள், கடவுளை பற்றிய உண்மையான அறிவே இருக்காது. பாரம்பரிய சபைகள் ட்ரெடிஷனலிசம் ப்ரீச் பண்ணுவாங்க, பாரம்பரியத்தை ப்ரீச் பண்ணுவாங்க, பிலாசபிய ப்ரீச் பண்ணுவாங்க, சடங்காச்சாரியங்களை ப்ரீச் பண்ணுவாங்க, ஆனா காஸ்பல ப்ரீச் பண்ண மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து நீதியின் மூலமா நான் ரட்சிப்படைய முடியும்ன்ற காஸ்பல் அங்க கிடையாது. நீ செய், நீ செய், நீ செய், அதத்தான் இருள். பாருங்களா, அப்படிப்பட்ட ஒரு இருளில் இந்த கலிலியா மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த இருள்னால சத்தியத்தின் ஒளி, பாருங்களேன் இந்த ஸ்டெப்ஸ் பார்க்கணும். சத்தியத்தின் ஒளி இல்லாத போது மனிதன் இருள்ல இருக்கிறான். அந்த இருள் வந்து இன்னொரு இருளை சேர்க்குது. எப்படி சேர்க்குது? சத்தியம் நமக்கு தெரியாத போது, ஆண்டவர்னால் நம்ம கற்பிக்கப்படாத போது நமக்கு கத்துக் கொடுக்கறது இன்னொருத்தர் இருக்கார். யாரு? சாத்தான் இல்லைங்களா. சத்தியம் நமக்கு தெரியல, சத்தியத்தினால் நம்ம கற்பிக்கப்படலைன்னா பொய்யத்தான் நம்ம கத்துக்கணும். பாருங்களேன், பொய்யத்தான் நம்ம கத்துக்கோம். பொய் கற்பிக்கப்படுறது. சத்தியம், காஸ்பல் ஒளி இல்லாத போது மனிதர்கள் இருள்னும் போது அறியாமையை குறிக்குது. தெரியல, ஆண்டவரை பத்தியே தெரியல, வேதத்தை பத்தியே தெரியாத இருக்கும் போது அது ஒரு இருள். அந்த இருள்ல இன்னொரு இருளுக்குள்ள எப்படி போறாங்க? அறியாத மக்கள் ஆண்டவருடைய காரியம் தெரிஞ்சுக்கலன்னா எதை தெரிஞ்சுக்கிறாங்க? பொய் போதகத்தை, கள்ள போதகத்தை, பிசாசின் போதகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது? இருக்கிற இருளுக்கு இன்னும் கொஞ்சம் இருள் சேர்க்கிற மாதிரி தான் சேட். இருக்கிற இருளுக்கு இன்னும் கொஞ்சம் இருள் சேர்க்கிற மாதிரி. அப்படி இருள் ஆன போது யோசிச்சு பாருங்க, அந்த இருள் என்ன, அந்த விளைவாக கள்ள போதகத்தின் அறியாமையின் விளைவு கள்ள போதகத்துக்கு போகுது. கள்ள போதகத்தின் இருள் என்ன செய்ய தெரியுமா? கடவுளை பத்தி தப்பான எண்ணங்களை வளர்த்து வைத்துக் கொண்டு, சத்தியத்துக்கு இடம் கொடுக்காம, வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்காம தப்பான அறிவை வளர்த்துக் கொள்ளும் போது தங்களையே ஒரு துக்க மேகத்தோடு போத்திக்கிட்டு ஒரு துக்க வாழ்க்கையை வாழ்றது. புரியுதுங்களா? துக்க வாழ்க்கையை வாழ்றது, துக்கத்தின் இருள், அறியாமையின் இருள், முதலாவது கள்ளபோதகத்தின் இருள் போது, கள்ளபோதகத்தின் தவறு கரோனா பத்தி தப்பான அறிவின் ஒரு இருள் வந்து துக்க வாழ்க்கையில தங்களை முழுக்கிக்கிறாங்க. துக்கம் ஏன், ஏன் துக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை நம்ம அறியலன்னா துக்கத்துக்கு தான் போவோம். ஏன்னா துக்க வாழ்க்கை, ஒரு மைண்டு கடவுளை பத்தி, உண்மையான கடவுளை பத்தி தெரியாத ஒரு மைண்டுக்கு எந்த விதமான இளைப்பாறுதலும் இருக்க முடியாது. ஏன், சத்தியத்துல காஸ்பல் சத்தியத்துல தாங்க நம்முடைய உபத்திரவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆறுதல் அங்கத்தான் காண முடியும். அந்த ஆறுதலை மனுஷன் காணாத மனுஷன் எப்படி இந்த கஷ்டமான வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்? அவனுக்கு துக்கத்துல தான் முழுகியிருப்பான். இப்போ அது ஒரு இருள் பாருங்களேன், அந்த ஒரு இருள்ல துக்கத்தில் முழுகி இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த துக்க இருள் என்ன கொண்டு போகுதுன்னா, ஸ்டெப் ஸ்டெப்பா பாருங்க, அந்த துக்க இருள் வந்து பயோன்ற ஒரு இருளுக்கு கொண்டு போகுது. ஏன், நம்ம கண்ணு தெரியல, முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியலன்னா, இருள்ல நம்ம இருக்கிறோம்னா, நம்ம நினைக்கிறதும் நினைக்காததும் கற்பனை பண்ற எல்லா காரியத்தையும் நினைச்சு பயந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு தானே இருப்போம். எதுல உழுவோமோ, ஏதாவோமோ, என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்திலேயே இருள் வாழ்க்கை எப்படி கீழே கீழே போகுது பாருங்க. அறியாமை, அறியாமையின் இருள், கடவுளை பத்தி தப்பான சிந்தனைகள், வேதம் அறிவில்ல, கடவுள் பிசாசு சொல்லி கொடுக்குது ரெகுலரா. பிசாசின் போதகத்தை கேட்டவர்கள் துக்கத்தின் இருளில் மூழ்கி வருகிறார்கள், துக்கத்தின் இருளில் இருக்கிறவர்கள் பயத்தின் இருளில் மூழ்கி விடுகிறார்கள். அதோடு நிக்கல, இன்னும் கொஞ்சம் போக போனோம்னா பயத்தின் இருள் வேற கூட என்ன செய்யுது, ரொம்ப பயம், பயங்கரமான இந்த மாதிரி இருக்கிற பயத்தில் இருளில் இருக்கிறவங்க தான் மூட நம்பிக்கையின் திகிலுக்கெல்லாம் அவங்க இரையாகுது. பல மூட நம்பிக்கையில நினைச்சு நினைச்சு பயந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு, அது மாத்திரம் உண்மையான பயம், மனசாட்சி உறுத்துது அவங்கள, மரணத்தை குறித்து உறுத்துதல், எதிர்காலத்தை குறித்து உறுத்துதல், கடவுளுடைய நியாய திருப்பத்தை குறித்து உறுத்துதல், அது அப்படி ஒரு பயங்கரமான நிலைமை. அது மாத்திரம் இல்ல, நம்ம வசனம் என்ன சொல்லுது, 16வது வசனத்தில் நான் சொன்ன மாதிரி, தே சாட் இன் டார்க்னஸ், யோசிச்சு பாருங்களேன், எதுல உட்கார்ந்து இருக்கிறாங்களா, மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். என்ன ஆச்சு, அறியாமை இருள், கடவுளை பத்தி தப்பான சிந்தனை இருளுக்கு கொண்டு போச்சு, பிசாசின் போதனைகள் மனசுல நிரம்பி போச்சு, அதனால தங்களை துக்க இருள்ல முழுக்கிக்கிட்டாங்க. துக்க இருள் பயத்தின் இருள்ல முழுகி போச்சு, பயத்தின் இருள் எங்க போகுது இப்ப பாருங்க, அதுலயே உக்காந்துட்டாங்கன்னு போட்டிருக்கு, இருளில் sat in darkness. ஆனா மத்தேயு வந்து இந்த வசனத்தை ஐசாயால இருந்து கோட் பண்றார். ஐசாயா என்ன சொல்றாரு தெரியுங்களா, பாருங்களேன் அந்த வசனத்தை எடுங்க, ஐசாயா 9:2 வசனம், இருளில் நடக்கின்ற ஜனங்கள் மத்தேயு என்ன பண்றார் தெரியுமா, அதான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஜீனியஸ், அவர் அதை மாத்தி இருளில் உட்கார்ற ஜனங்கள்னு போட்டிருக்கார். இருளில் நடக்கின்ற ஜனங்கள்னா கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இருளில் நடக்கிறவன் என்ன பாக்குறான், அவன் கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்குது, கொஞ்சம் எனர்ஜி இருக்கு, அங்க எங்க நடமாடி எப்படியாவது வெளிச்சத்துக்கு போலாமான்னு அவன் பார்க்க முடியும். ஆனா உட்கார்ந்துட்டவனுடைய நிலைமை ஹோப்லெஸ் நிலைமை, தேடி 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 சோர்ந்து போய் இன்னுமே எந்த பிரயோஜனம் இல்லைன்னு உக்காந்துடுறது, டயர்டாய் போய் உக்காந்துடுறாங்க இல்லைங்களா, இன்னுமே ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம், அன்னமே என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ஆண்டவருடைய சத்தியம் தெரியாம, கடவுளுடைய பெருத்த கிருபை தெரியாம, காஸ்பிளுடைய வெளிச்சம் தெரியாம உக்காந்துருது, இன்னமே என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்னு உக்காந்து இருளியே உக்காருறது வந்து ரொம்ப ஹோப்லெஸ் சுச்சுவேஷன், ஹோப்லெஸ் சிச்சுவேஷனை காட்டுது. ஆனா ஐசாயா சொல்றாரு, இருளில் நடக்கிறவர்கள், இவர் என்ன பண்றாரு, இருள் நடக்கிறது தான் பரவாயில்ல, கொஞ்சம் ஹோப் இருக்குது, ஆனா இங்க உக்காந்து கல்லு மாதிரி உக்காந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை, கல்லு மாதிரி ஒரு டிஸ்பேர்ல, இன்னுமே எந்த ஒளி இல்ல, தேடி தேடி பார்த்து சோர்வடைந்து ஏமாற்றம் அடைந்து, இன்னுமே எந்த முயற்சியும் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்று ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம், கிருபைய தேடி என்ன பிரயோஜனம்னு உக்காந்து 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 கல்லு மாதிரி உக்காந்தாச்சு. உக்காந்து சில பேர் கல்லு மாதிரி ரொம்ப நேரம் உக்காந்துட்டாங்கன்னா உணர்வே இல்லாம உக்காந்துருவாங்க தெரியுங்களா, உணர்வே இல்லாம உக்காந்தாச்சு இருள்ல, அப்படியே சாமியார் மாதிரி இருள்ல உக்காந்தாச்சு. அதான் அவர் சொல்றது, என்ன யூஸ், என்ன பிரயோஜனம் பாருங்க, என்ன பிரயோஜனம், இப்படி சில பேர் பேசுறது உண்டு இல்லைங்களா, என்னத்தான் நடக்குது, நடந்துட்டு போகுது, நம்ம தலையெழுத்துபடி ஆயினு போகுது, ஆயினு போகுதுன்னு சோர்வடைஞ்சு, நான் ஜபம் பண்ண மாட்டேன், ப்ரேயர் பண்ண மாட்டேன், என்னதான் நடக்குது, ஒரு பாட்டு வர மாதிரி, என்னத்தான் நடக்கும், நடக்கட்டுமேனு உக்காந்துடுறது. என்னப்பா இது பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. தாங்க இருள் அந்த டிஸ்கிரிப்ஷன் அதோடு முடியறது இல்ல. அவங்க இருள்ல உக்காந்துட்டாங்கன்றது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து என்ன சொல்லுது அந்த வசனம், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள். பாருங்களேன் திசை, மரணத்தின் திசையில போயிட்டாங்களா அப்படின்னா என்ன? மரணத்தின் திசைனா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட பத்தி பேசுது. டெத் டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்டத்துக்கு போயிட்டாங்களா அவங்க? அவங்க வாழ்றதே எதுல, எது ஆட்சி செய்த அந்த ஊரை? மரணம் ஆட்சி செய்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டாங்க. எவ்வளவு ஸ்டெப் ஸ்டெப்பா பாத்துட்டு வரீங்களா, அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். மரண இருளின் திசையில போயிட்டாங்க. அவங்க வாழ்ற பூமி, அவங்க வாழ்ற இடம், சூழ்நிலை வந்து மரணம் ஆளு ஆளுது அவங்களை. ஸ்பிரிச்சுவல் டெத், ஸ்பிரிச்சுவல் டெத், ஆல்ரெடி டெத்து தான், டெத்துல வாழ்றாங்க. ஒருவேளை அவங்க ஒரு சர்ச்சுக்குள்ள வந்தாங்கன்னா சர்ச்சில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, திட்டமாட்டாங்க, யாரும் நிம்மதி. ஆனா சர்ச்சை விட்டு சில பேர் பார்த்துருக்கிறீங்களா, அவங்க வீட்டுங்களுக்கு போனோம்னா ரோ மரண வாசனை தான், மார்ச்சரி மாதிரி ஸ்மெல். ஏன் ஒருத்தர் ஒருத்தர் வாய திறந்தாங்கன்னா பிரேத குழி மாதிரி வெளியே வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி எங்க இந்துஸ்ல இருக்கிற டைம்ல நாங்க அப்படி ஒரு வீட்டுல வாழ்ந்துருக்கிறோம். வாயிலிருந்து வண்ட வண்டையாக வார்த்தைகள் வரும், அசிங்கமா இருக்கும் பேச்சுகள்லாம். ஒருத்தர் ஒருத்தரை திட்டுறது, ஒருத்தர் ஒருத்தரை சபிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை கேவலமா பேசுறது தான் மரண இருளின் வாழ்க்கை. எத்தனை வீடுங்க அப்படிப்பட்ட இருள்ல இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். அவமானமா பேசிக்கிறது, வரோ நீ சாவ, நீ அத ஆவ, நீ நாசமா போவ, நீ ஒரு நல்ல காரியங்களையே யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு சர்ச்சுக்கு வந்தா தான் கொஞ்சம் இது அவங்களுக்கு இருக்கும், ஆனா திருப்பி வீட்டுக்கு போகும்போது மார்ச்சரி மாதிரி இருக்கும் வீடு. பாத்துருக்கீங்களா, மார்ச்சரி தான். அங்க ஒரு ஜபம் இருக்காது, அங்க ஒரு பாட்டு இருக்காது. பாட்டுங்கள்லாம் டங்கு டக்கா டங்கு டக்கான் சினிமா பாட்டுங்க, இச்சைகள் நிறைந்த பாட்டுங்கள் தான் இருக்கும். ஆண்டவருடைய பாட்டுங்க இருக்காது. ஆண்டவருடைய வேலை கொடுமை, வீடு கொடுமை, எல்லாமே கொடுமை. அப்படி ஒரு மரண இருள் நடலில் அவங்க வாழ்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் மரணம் தான் அவங்களை ஆளுகை செய்யுது. வாய் வேதம் சொல்லுமா, அவங்க வாய் டூ வந்து கல்றைங்க கூட்ட வாழ்றாங்கன்னு வச்சுக்காங்களே எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு, கல்றைங்க கூட வாழ்றது. வாய திறந்தா பல விதமான பிரேத குழின்ற மாதிரி ஒரு தப்பி தவறி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அவங்க யோசிச்சாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்கள பார்த்து கேலி பண்ணுவாங்க. அப்படி ஒரு மரண இருளில் அவர்கள் வாழ்கிறார்கள். அதோடு முடியல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மரண டிஸ்ட்ரிக்ட்ல மாத்திரம் வாழ்றது இல்ல, மரணம் நெடல் மாதிரி அவங்களை தொடருது. They live in the shadow of death. பாருங்களா அதனோட ஸ்டெப் ஸ்டெப்பா அதனுடைய சிவியாரிட்டிய காமிக்குது. மரணத்தின் ஷேடோல அவங்க வாழ்றாங்க. மரணத்தின் ஷேடோ என்ன அப்படின்னா, எங்க போனாலும் ஷேடோ அவங்களை பின்பற்றுதுன்னு இல்லைங்களா, எங்க போனாலும் அந்த ஷேடோ தான், ஷேடோ வந்துகிட்டே கூடிய இருக்குது. பரலோக ஒளி, காஸ்பல் ஒளி அவங்க கிட்ட வராதபடிக்கு அந்த ஷேடோ ஒரு அவங்க வாழ்க்கையே ஒரு டல்லா பண்ணி வச்சிருது, ஒரு டல்லா பண்ணி வச்சிருது. பாருங்க இதுதான் அந்த சோகமான காரியம். ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா பாத்துட்டு வரோம். இருள்ல இருக்கிறதுனா என்ன? இருள் எதை குறிக்குது? அறியாமையை குறிக்குது. ஆண்டவருடைய சத்தியத்தின் அறியாமை. அந்த அறியாமையை என்னத்துக்கு கொண்டு போகுது? கள்ள போதகம், தவறான போதகம், ஆண்டவருடைய சத்தியத்தை அறியாத போதகத்துக்கு கொண்டு போகுது. அந்த தவறான போதகம் ஒரு போதம் ஒரு மனுஷனுக்கும் இலைப்பாறுதல் கொடுக்கிறது இல்ல. துக்கத்தின் இருளில் அவன் மூழ்கி வருகிறான். அந்த துக்கத்தின் இருள் பயத்தின் இருள கொண்டு வருது. அந்த பயத்தில் வாடி வாடி, துக்கத்தில் வாடி வாடி, அங்கேயே கல்லு மாதிரி உட்காந்து இருதயம் கடினப்பட்டு போகுது, கடினப்பட்டு போகுது. ஒருவேளை சில பேர் இங்க இருக்கலாம். பாஸ்டர் நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ணுங்க, எவ்வளவுதான் ஆண்டவருடைய கிருபையை பத்தி சொல்லுங்க, என்ன ஒண்டி நீங்க சந்தோஷமே படுத்த முடியாது. ஏன்? நான் உக்காந்துட்டேன், நான் இருள உக்காந்துட்டேன். என்ன ஆண்டவருடைய கிருபையை பத்தி சொன்னாலும் நான் மகிழ்ந்து ஒண்டி ஏன் இருதயத்தோ அது தொடவே தொட முடியாது. எனக்கு ஒண்டி கிருபையே கிடைக்க முடியாது. ஏன்? நான் ஐ எம் செட்டில்ட் ஹியர், நான் ஒண்டி அசைய போறது இல்லை இந்த இடத்த விட்டு. அப்படி இருக்கலாம் சில பேர், இருள நீங்க வாழுகிறீர்கள். அதான் வேதம் சொல்லுது. அந்த இருள்ல உட்கார்ந்துட்டது மாத்திரம் இல்ல, மரண நிழலில் வாழ்கிறார்கள். எங்கேயும் மரணம் ஒரு இதுவே இல்லை. மரண நிழலில் யாத்துமா செத்த ஒரு பெண மாதிரி, நடமாடுற பெண மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க இது ஒரு வேளை நம்மள விவரிக்கலாம், ஆனா தாங்க சேட்னஸ் ஆஃப் ஹியூமன் கண்டிஷன். மனுஷனுடைய நிலைமை தாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கார நிலைமை தான், இங்க இருக்கிற சில பேருடைய நிலைமை தான். நீங்க இருள்ல இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இருள்ல இருக்கிறவர்களுக்கு பெரிய குட் நியூஸ் என்ன தெரியுமா? பெரிய காஸ்பல், பெரிய வெளிச்சம் ஒன்று உண்டாயிடுச்சுன்னு அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா. வெறும் இருளை பத்தி ஒண்டி பேசல, இருளில் உட்கார்ந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை, சின்ன வெளிச்சம் இல்ல, பெரிய வெளிச்சம். ஏன்? ரொம்ப பெரிய காரியத்தை அவர் செய்யறது. அவர் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துறவர், பெரிய பாவங்களை மன்னிக்கிறவர், பெரிய காரியங்களை நமக்கு கொடுக்கிறவர். அதான் பெரிய வெளிச்சம். வெளிச்சம்னு போட்டிருக்கலாம் இல்ல, வெளிச்சம் எங்களுக்கு போதங்கன்னு போடல, பெரிய வெளிச்சம். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன்? அதாங்க அந்த இடத்தில் பரிசுத்தாவித்தான் நம்ம கண்களை திறந்து, இப்படி இருள்ல இருக்கிற உங்களுக்கு யாராவது இருந்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தின் மகத்துவத்தை நம்மளுக்கு காமிக்கணும். ஒரு கட்சி வச்சுக்கலாம், உதய சூரியன்னு பேர் வச்சுக்கலாம். ஆனா இந்த உலகத்துக்கு உண்மையான உதய சூரியன் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அந்த சூரியன் அன்னைக்கு அந்த கலிலேயா உதிச்சுச்சு. அது வந்து ஆரம்பத்திலிருந்தே அந்த சூரியனை பத்தி பேச்சு. ஆதியாகமம் 3:14 அப்பதான் அந்த சூரியனுடைய ஸ்பார்க் அது உதிச்சு 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 புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடெல்லாம் உதிச்சு அது முழுசா வெளியே வந்தது புதிய ஏற்பாடுல தாங்க. அதனால தான் அது குழந்தையா வரும்போது சிமியோன் ஆலயத்தில் இருக்கிறவர் அவர் எடுத்து அதை பார்த்துட்டு புறஜாதியாருக்கு பிரகாசமான ஒளி வந்துருச்சு அப்படின்னார். த லைட் ஹஸ் கம், ஒளி வந்துருச்சு அப்படின்னார். அதாங்க இயேசு கிறிஸ்து அந்த ஒளியா இருக்கிறார். மத்தேயு அந்த சூரியன் உதிச்ச மாதிரி ஒரு காட்சியை நம்மளுக்கு கொடுக்கிறார். இவர் தான் உலகத்தின் ஒளி. எந்த மனுஷனுக்கும் இந்த ஒளி தாங்க உயிர் கொடுக்க முடியும். சத்த இருளில் வாழுகிற மனிதர்களுக்கு ஒளி கொடுக்கிற இவர் மட்டும்தான். தேவனுடைய உண்மையான அறிவை தந்து எல்லா சந்தோஷத்துக்கும் இலைப்பாறுதலுக்கும் நிம்மதிக்கும் ஊற்று அவர் ஒளியில தான் இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆகவே இவ்வளவு நேரம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா மனுஷனுடைய இருளை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்லலான்னு வந்தேன். சரி, நம்ம இந்த மத்தேயு கான்டெக்ஸ்ட நம்ம பார்க்கணும். போன வாரம் நம்ம மத்தேயு தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. மத்தேயு 4:11 நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து பிசாசை மேற்கொண்டு அந்த 11-12 வரைக்கும் அந்த கேப்ல ஒரு வருஷம் மினிஸ்ட்ரி இருக்குன்னு நான் சொன்னேன். நம்ம இல்ல மத்தேயு விட்டுட்டாரு அது. ஆனா நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதனால ஒரு மேப் எல்லாம் கொடுத்தேன் நான் உங்களுக்கு. அந்த ஜியோகிராஃபி எல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இல்லன்னா இந்த வசனங்கள்லாம் ஒண்ணுமே புரியாது, படிச்சுட்டு போயிரும். அது அர்த்தம் இல்ல. அது எங்க போனார் என்ன பண்ணார் அந்த ஜியோகிராஃபி படம் நமக்கு இருந்தா, அதனாலதான் பைபிள் மேப்ஸ் எல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். அப்படித்தான் பைபிளை படிக்கணும். நம்ம அந்த போன வாரம் மேப்ல பார்த்தோம் இல்லைங்களா. அழகா அந்த மேப்ல பார்க்கும்போது எத்தனை பேர் கிழிச்சு போட்டீங்க காணாம போட்டீங்கன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட இருக்கு. இந்த மேப்பை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் சோதனை முடிஞ்ச பிறகு இந்த 11 என்ன சொல்லுது? யோவான் மரித்தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துடைய சோதனைக்கும் யோவான் மறிப்புக்கும் ஒரு வருஷம் கேப் இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து அப்படின்றத யோவான் அழகாக நம்மளுக்கு எடுத்து காமிச்சாரு. என்ன பண்ணாரு யோவான் வந்து, இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சோதனை முடிந்த பிறகு திருப்பியும் யோவான் கிட்ட தான் வந்தார் இல்லைங்களா. யுதேயாவுக்கு வந்து அவர் ஞானஸ்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது யோவானால் சாட்சி கொடுக்கப்பட்டார். அந்த சாட்சியை தான் வாங்கி அவர் என்ன பண்ணாரு? 3 இதோ உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியும்னு யோவானுடைய சீஷர்களும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இயேசு அங்கிருந்து என்ன பண்ணாரு? இங்க இருந்த யுதேயாவிலிருந்து கானாவூருக்கு போனார். அதான் கானாவூர் கல்யாணத்துக்கு போனார். அந்த கானாவூர் கல்யாணத்துல அவர் அற்புதம் செஞ்சார்னு பாக்குறோம். அங்கிருந்து தன் தாயாரோடு கப்பர்நோமுக்கு கொஞ்ச நாள் போய் தங்கி இருந்தார். கப்பர்நோமுல இருந்து பஸ்கா பண்டிகை வந்தது என்று எருசலேமுக்கு அவர் திருப்பி வந்தார் இல்லைங்களா. எருசலேம்ல தான் ஆலயத்தெல்லாம் அவர் பிடிய இது பண்ணி அந்த யூதர்களை அந்த வியாபாரத்தெல்லாம் ஆதரித்து சுத்தம் பண்ணார்னு பாக்குறோம். அங்கிருந்து மறுபடியும் திருப்பி யோவான் இடத்தில் வந்து யோவானும் ஊழிய செஞ்சுகிட்டு இருந்தார், இயேசுவும் ஊழிய செஞ்சுகிட்டு இருந்தார். யோவான் அப்ப சிறைச்சாலை பண்ணப்படலன்றத பாக்குறோம். அப்போ அந்த நேரத்தில் தான் யோவானை பிடிச்சி ஜெயில போட்ட உடனே இயேசு அங்கிருந்து கிளம்பி அவர் திருப்பி கலிலேயாக்கு போகணும்னு போனார். போற வழியில சமாரியா வழியா போனார் இல்லைங்களா. அங்கதான் அந்த சமாரியா பெண்ணுகிட்ட பேசி காஸ்பல்ல சொல்லி அதுக்கப்புறம் தான் அவரு திருப்பி கலிலேயாக்கு வந்தார். அங்க வந்த கலிலேயா கதையத்தான் மத்தேயு இங்க எடுக்கிறார். இதெல்லாம் யோவான்ல நம்ம பாத்துக்கலாம். அழகா அந்த ஒரு வருஷம் என்ன ஆச்சு அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா இயேசு 12 என்ன சொல்லுது? கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் அப்படின்னா சோதனைக்கு அப்புறம் அவர் கலிலேயாவுக்கு வரல. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அவர் கலிலேயாவுக்கு வந்தார். இங்க தான் மத்தேயு கனெக்ட் பண்ற. அதெல்லாம் மத்தேயு விட்டது காரணம் என்ன? அவர் ராஜாவாக இயேசுவை பிரசென்ட் பண்ணணும், அதுக்காகத்தான் அவர் விட்டுட்டார். அவருடைய ஒபிஷியல் மினிஸ்ட்ரி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்ப ஸ்டார்ட் ஆகும் போது அங்கிருந்து எங்க போனார்னு போட்டிருக்கு?
நாசரேத்தை விட்டு
பாருங்க,
நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகரிலே வந்து வாசம் பண்ணினார்.
இப்ப கலிலேயால இருந்து நாசரேத்துக்கு போனார்னு வருது இல்லைங்களா. கலிலேயால தான் நாசரேத் இருக்கு. இயேசு கலிலேயாக்கு வந்த பிறகு அவர் போன முதல் இடம் தெரியுமா? நம்ம ஏதாவது ஊருக்கு போனோம்னா முதல்ல எங்க போவோம்? நம்ம சொந்த ஊருக்கு போக மாட்டோம் இல்லைங்களா. இயேசு அங்கத்தான் போனார். தான் 30 வருஷம் தான் வாழ்ந்த ஊர், தன்னுடைய ஊழியத்தை அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போனார். ஆனா அந்த ஜனங்க என்ன வரவேற்பு கொடுத்தாங்க தெரியுமா? அவர் ஆலயத்துக்கு போனார். அவருடைய பழக்கம் எப்போ ஆலயத்துக்கு போறவர், அவர் 30 வருஷம் ஆலயத்துக்கு போனவர், ஓய்வு நாள் என்று ஆலயத்துக்கு போனார். போன பிறகு அங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு, ஐசாயிலிருந்து வாசிச்சு, இது இந்த நாள் நிறைவேறுச்சு அப்படின்னார். அதான் நான் தான் மேசியா அப்படின்னார். அவர் சொல்லி அவரெல்லாம் பேசி சொல்லி முடிச்ச பிறகு பாருங்களேன், லூக்கா 4:28 அந்த ஜனங்க அவர் கொடுத்த வரவேற்பு. லூக்கா 4:28
ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார்.
பாருங்களேன், தேவகுமாரனுக்கு கிடைச்ச வரவேற்பு. இதான் ஒளி இருளில் பிரகாசிக்குது. ஆனா இருளோ என்ன செய்யுது பாருங்களேன், அவருக்கு நடந்த ட்ரீட்மெண்ட், அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் பாருங்களேன். எவ்வளவு தான் அறிந்து, இவர் மோசேக்குரிய புள்ளதானே, இவர் மரியாவுல புள்ளதானேன்னு சொல்லி அவரை ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்னுவாங்க. அவர் அறிந்தவர் தெரிஞ்சவர், நம்ம கூட வளர்ந்தாரேன்றத நினைச்சு தேவ குமாரனை அவர் காஸ்பல் அறிவிக்கணும், தன் ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு அவர் ரிஜெக்ட் பண்ணி அவர் கொலையே ஆரம்பத்துல பண்ணலான்னு போனாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவர் கொலை பண்ணணும்னு மலக்கீழ தள்ளணும்னு போனாங்க. அதான் பெரிய பயங்கரம். அதான் நம்ம பார்க்கணும், மனுஷன் எவ்வளவு குருடா இருக்கிறான்னு இது காமிக்குது. வெறும் ட்ரிபிள் பிளைண்ட்னஸ் மாத்திரம் இல்ல, இன்னொரு பிளைண்ட்னஸும் இருக்கு. முதலாவது இயற்கையாவே பிளைண்ட், ஆதாம் பாவத்தினால. ரெண்டாவது பாவத்தினால பிளைண்ட், பாவத்தின் நேசத்தினால பிளைண்டா இருக்கான். மூணாவது மனுஷன் பிசாசுனால பிளைண்டா இருக்கான். நாலாவது யாருனால தெரியுமா பிளைண்ட் ஆக்கப்படுவான்? காஸ்பல அவன் ரிஜெக்ட் பண்ணானா கடவுளே அவனை பிளைண்ட் ஆக்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. நசரேத்துக்கு அத்தான் ஆச்சு. ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி ஒளிய உன்னிடத்தில் கொண்டு வருகிறார், இவ்வளவு குருடா இருக்கிறியே உனக்கு வெளிச்சம் வருதுன்னு அதை அவன் ரிஜெக்ட் பண்ணும் போது கடவுளே அவனை குருடாக்கிறார். இது மூணுல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுள் தான். ஆனா அதையே அவன் மறுதளிக்கும் போது கடவுளே அவனை பிளைண்ட் ஆக்கிறார். அதுக்கு மேல முடிஞ்சு அவர் கதை. நசரேத்துக்கு அத்தான் நடந்து போச்சு. திருப்பி இயேசு நசரேத்துக்கே போக மாட்டார். அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து தான் இவரு நசரேத்துல இருந்து புறப்பட்டு எங்க போறாரு? கப்பர்நோமுக்கு போறார் பாருங்களேன். அதான் கப்பர்நோமுக்கு போறார். ஆனா இதெல்லாம் நடந்தது மத்தேயுடைய அதிசயம் தான். அவர் என்ன சொல்றாரு 14 இதெல்லாம் நடந்தது ஏனோ தானும் நடக்கல. இயேசு அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டார், அதனால அங்க போறாரு இங்க போறாரு இல்ல. இதெல்லாம் தேவனுடைய தீர்மானத்துல தீர்க்க தரிசனத்தில் இருக்குன்னு அழகா நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதான் நம்ம பார்க்க போறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், இயேசு ஆரம்பிக்கும் போது தன்னுடைய ஊழியத்தை கரெக்ட் டைம்ல ஆரம்பிச்சார் இல்லைங்களா. கரெக்டான நேரத்தில் ஆரம்பிச்சார். ரெண்டாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அவர் கரெக்டான இடத்தில் ஆரம்பிச்சாருன்றத பார்க்கணும். கரெக்டான இடத்தில் ஆரம்பிச்சார். மனுஷ சூழ்நிலைகளோ இல்ல, நசரேத்துல அவரை துரத்துனதாலேயோ ஏரோதுக்கு பயந்தோ இல்ல, அவர் ஆரம்பிச்சது கலிலேயால ஆரம்பிக்கிறார். 12 தான் கப்பர்னோம் கலிலேயாக்கு போனார். கலிலேயானா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். கலிலேயா ஏன் அந்த இடத்துக்கு தான் அவர் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப ஞானம் அதுல இருக்கு. கலிலியான்ற ஒரு வார்த்தைக்கே பேர் வந்து சர்க்கல் அர்த்தம். இது வரைக்கும் கேள்வி பண்ணலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கலிலினா என்ன? சர்க்கல். ஏன் அப்படின்னா, கலிலியா சமுத்திரம் அங்க ஒண்ணு இருந்துச்சு, இந்த சீ ஆஃப் கலிலி. அது ஆக்சுவலா லேக்கு. அந்த சீய சுத்தி இருக்கிற ஊருக்கு பேர் தான் கலிலியா இல்லைங்களா. ஒரு சர்க்கல்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து இன்னைக்கு கூட இருக்கு. ஆனா அரேபு ஆளுங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அவங்க இதுல இருக்கு. இந்த பூமி வந்து ரொம்ப செழிப்பு நிறைந்த பூமி, வெரி வெரி ஃபர்டைல் பூமி. ரொம்ப அந்த ஊருக்கு தேவையான எல்லா வளர்ப்பும் அங்கேயே வளர்த்து அவங்க ஊரை பார்த்துக்கலாம். வெளியில பார்க்க வேண்டியதே இல்லை, அவ்வளவு ஃபர்டைல். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, எல்லாமே அந்த ஊர்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஊர், அப்படிப்பட்ட ஊரா இருக்கிறதுனால ஜனங்க, அப்படிப்பட்ட ஊரா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லாரும் அங்க போய் குடியேறுவோம் அப்படின்னு எல்லாரும் அங்க குடி வந்துட்டாங்க. அந்த ஊர் வந்து 25-50 miles தான், ஊரே அவ்வளவுதான். ஆனா அங்க 214 கிராமங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சின்ன ஊர்ல 214 கிராமங்கள், ஒரு கிராமமும் 15,000 பேர் இருக்காங்க அந்த காலத்தில். அப்படி இருந்தா அந்த ஊர் கூட்டம் குவியறது எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். வெரி பேக்டு. பாம்பே எல்லாம் சில இடங்கள்ல போனீங்கன்னா மேல 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 கட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம். பாங்காங்ல கூட அப்படித்தான், சின்ன ஐலாண்டு தான், ஆனா பயங்கரமா பில்டிங்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கலிலியான்ற ஊர். இயேசு ஏன் அங்க போனாருன்னா, அவர் ஒரு வனாந்தத்துல போய் பிரசங்கம் பண்ணோம்னு போல. முதலாவது ஞானமான காரணம் வந்து எக்கச்சக்கமான கூட்டம் அங்க இருக்கிறதுனால, பயங்கரமான கூட்டம் நிறைந்த ஒரு இடம். ரெண்டாவது காரணம், இயேசு அங்க ஏன் போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்களுடைய மனநிலைமை. யூதேயால பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாரம்பரியம் மிக்க மக்கள். எருசலேமு யூதேயாலாம் அங்கத்தான் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா யூதேயா எருசலேம் எல்லாம் பக்கத்துல இருக்கு. அங்க ரொம்ப பாரம்பரியம் நினைஞ்ச மக்கள். ஆனா கலிலியா மக்கள் அப்படி இல்லை. அவங்க எப்பவும் சில எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்க விரும்புவாங்க. எதை எடுத்தாலும் கேள்வி கேட்கணும், எதை எடுத்தாலும் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. எதுக்கும் அவங்க டிஸ்அக்ரி பண்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. இது எப்படி அது இருக்க முடியும்னு கொஞ்சம் ஓபன் மைண்டடுன்னுவாங்க இல்லைங்களா. அதனாலதான் அது ஒரு காரணம் கலிலியாக்கு போறதுக்கு. பார்த்தோம்னா ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன், என் அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன், ஒரு கத்தோலிக்கோ ஒரு சிஎஸ்ஐயோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்ற பதில், அது அவங்கள போய் பேசி காஸ்பல் சொல்றத விட, ஒரு போய் ஒரு பாவிக்கும் குடிகாரனுக்கும் பயங்கரமா இருக்கிறவனை ஈஸியா ரட்சித்தரலாம். நம்ம ரட்சிக்க முடியாது, ஆனா பிரசங்கம் ஈஸியா அவனுக்கு பண்ண முடியும். ஆனா ஒரு பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா மதத்தின் இருள்ன்றது அவங்கள இருளாக்கி நரகத்துக்கு போறவங்கள பரலோகத்துக்கு போறோன்ற நம்பிக்கை கொடுக்கறதுதான் மதத்தின் இருள். அதனால தான் எருசலேம்ல அவர் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலிஸ்ட், பாரம்பரியத்துக்குரியவர்கள், கேட்கவே மாட்டாங்க. அவர் கொலை பண்ணதும் அவங்க தான். ஆனா இவர் கலிலியாக்கு போறதுக்கு என்ன காரணம், அங்க கொஞ்சம் ஓபன் மைண்டடா இருந்தாங்க பாருங்க, அதான் காரணம். அது மாத்திரம் இல்ல, இந்த 14வது வசனம் வெறும் கலிலியான்னு சொல்லல, என்ன பெயர் போட்டிருக்கு,
கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயா.
புறஜாதியாருடைய கலிலியா ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, அது ஒரு கேலி பேர். கலிலியா வந்து இஸ்ரேலுடைய நாடு, யூதர்கள் இருக்க வேண்டிய நாடு. அதுக்கான பேர் என்ன போட்டிருக்கு, புறஜாதியார்களுடைய கலிலியானா, யூதருங்க அந்த ஊரை ரொம்ப வெறுத்து கேலியா கூப்பிடுற பேர் வந்து அது கலிலியாவா, புறஜாதியாருடைய கலிலியா. அது இஸ்ரவேல் சொல்லாதீங்க, இஸ்ரவேலுக்குள்ள இருந்தாலும் அது புறஜாதியார் அப்படின்னு அவங்க சொல்றது உண்டு. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா எருசலேம் மாதிரி அது இல்ல, எருசலேம் மாதிரி இல்ல. ட்ரெடிஷ்னலா இருக்கிற அந்த யூதருங்க அதை ரொம்ப வெறுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து புறஜாதியார் கூட ரொம்ப மிக்ஸ் ஆகி சமாரியா மாதிரி மிக்ஸ் ஆகி போனதுனால் அந்த ஜனங்களை ரொம்ப வெறுப்பாங்க. இவங்க ஓப்பனா இருக்கிறதுனால, எருசலேம் மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டா இல்லாததுனால அவங்களுக்கு கேலியா கூப்பிடுதுன்னா, த கேலிலி ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்னு திட்டுவாங்க. அதுதான் அந்த கேலி பேர் அங்க சொல்றதை பாக்குறோம். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது காரியம் பார்த்தோம்னா, இந்த கலிலியாக்கு இந்த பக்கம் ஈஸ்ட்ல, நம்ம எல்லாம் ஈஸ்ட்ல இருக்கிறோம், இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா எல்லாம் ஈஸ்ட். நம்ம ஈஸ்ட்ல இருந்து ஆப்பிரிக்கா நாடு அந்த பக்கம் எல்லாம் போகணும்னா, போகக்கூடிய அந்த காலத்தில் இருக்கிற ஒரே ரோடு கலிலியாவுடைய ரோடு தான். யோசிச்சு பாருங்களேன், த வே ஆஃப் த சீன்னு ஃபேமஸ் ஆஃப் ஃபேம், கடற்கரை வழி அப்படின்னு. ஆப்பிரிக்காக்குள்ள போகணும், இந்த ஈஸ்ட்ல இருக்கிறவங்க ஆப்பிரிக்கா பக்கம் போகணும்னா, மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மேப்ல இல்ல பெரிய வேர்ல்டு மேப்ல, கலிலியா ரோட்ல போனா தான் உண்டு. ஆகவே அது ஒரு பெரிய ஃபேமஸ் வேர்ல்டு டிராபிக் ட்ரேட் ரோடா மாறிடுச்சு, வியாபார ரோடா மாறிடுச்சு. ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க இந்த பக்கம் ஈஸ்ட் பக்கம் வரணும்னாலும் அந்த ரோட்ல தான் வரணும், இந்த பக்கம் இந்தியா அதெல்லாம் சுத்தி நம்ம போகணும்னா அந்த பக்கம் தான் போகணும். அதனால புறஜாதியார்களுடைய வந்து போறது ரொம்ப இதாயிருச்சு அந்த ஊர்ல. அதனாலதான் கொஞ்சம் மிக்ஸும் இந்த ஜனங்க கூட சேர்ந்து கலப்படமா உலக டிராபிக்கே அந்த வழியா தான் போவோம், ஒரு ஹைவே மாதிரி கலிலியா ரோடு. பாருங்களேன், ஆண்டவருடைய ஞானம் ஒரு பிராக்டிக்கல் விஸ்டம்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த இடத்துக்கு போறாரு அவர். எருசலேம் எடுத்தோம்னா அது ஒரு டெட் எண்ட், அது எருசலேம் மலைகளுக்கு நடுவில் இருக்கு, அந்த பக்கம் வெறும் வனாந்திரத்தோ. எருசலேம் கிட்ட போனோம்னா எந்த ஊருக்கும் போக முடியாது, அது ஒரு வனாந்திரம். ஆனா கலிலியா பக்கம் வந்தனா உலகத்துல எங்கன்னா போயிடலாம் பாருங்களேன். அதனாலதான் உலக டிராபிக்கே கலிலியா பக்கம் தான் போகும். அதனாலதான் ஆண்டவருடைய ஞானம், பிராக்டிக்கல் விஸ்டம், இயேசு அந்த இடத்துக்கு ஏன் போறாரு, முதலாவது அங்க எக்கச்சக்கமான ஜனங்க இருக்கிறதுனால, ரெண்டாவது அந்த ஜனங்க வந்து ஒரு ஓபன் மைண்டடா இருப்பதுனால, யூதர்ங்க மாதிரி பாரம்பரிய வெறி பிடிச்சவங்க இல்ல, ஓபன் மைண்டடா இருப்பதுனால், மூணாவது அது ஒரு பெரிய ரூட், நிறைய உலகத்துக்கு கம்யூனிகேஷன் போகணும்னா அந்த இடத்துல இருந்துதான் போகும். அந்த இடத்துல வந்து போறவங்க பல இடத்துல போய் பரப்பலாம், அந்த இடத்துல கேட்டவங்க பல இடத்துக்கு காஸ்பல் பரவலாம். அந்த இடத்த அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. பாருங்களேன் ஆண்டவருடைய ஞானம். அது மாத்திரம் இல்ல, ஒரு ஒரு அங்க இருந்து எங்க போனார்னு போட்டிருக்கு. கலிலியால எங்க அவர் போய் செட்டில் ஆனாரு? கப்பர்னோம் இல்லைங்களா? கப்பர்னோம் ஒரு, அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஃபேமஸ் டவுன், அங்கேயும் நிறைய வியாபாரம் நடக்கும், மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் அங்கத்தான் இருப்பாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்லாம் அழைச்சது கப்பர்னோம்ல தான், அங்கதான் மீன் பிடிச்சவங்க இருப்பாங்க. மத்தேயு இதை எழுதுறவர், அவருடைய அட்டா, அவருடைய வீடு எது தெரியுமா? கப்பர் நோமு தான். அவர் ஆபீஸ் இருந்ததும் கப்பர் நோமு தான் அவர் இருந்தது. அங்க போய் அவர் செட்டில் ஆனாருன்றத பாக்குறோம். இன்னைக்கும் கப்பர் நோமுன்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அந்த ஆலயத்தை கண்டுபிடிச்சாங்க, இயேசு இருந்த ஆலயத்தை கண்டுபிடிச்சு ஒரு மியூசியம் பீஸா அவங்க வச்சிருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, சார் தேவ குமாரன் ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்? ஒளி, வேத வாக்கியம், ஆலயம், வெளிச்சம் எல்லாம் எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. அவர் அந்த இடத்தை விட்டுட்டு ஏன் இந்த இடத்துக்கு போகணும் தான் பாக்குறோம். ரொம்ப ரொம்ப ஏன் யூத மைண்டு, வேத வாக்கியம், மேசியா வரக்கூடிய ஒரு காரியம் நினைச்சு பார்த்தோம்னா இதுதான் இருக்கணும், இங்கதான் போகணும். பாருங்களேன், கலீலியால இருந்து ஒரு மேசியா ஆரம்பிக்கிறார் தன் ஊழியம்னா அது ரொம்ப ஜோக் மாதிரி யூதர்களுக்கு. பாருங்களேன், அந்த ஜோக்காவே சொல்றாங்க. யோவான் 7:40, John 7:40.
ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபோது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார்.
பாருங்களேன், அது ஒரு தடை. கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார். சே, அவ்வளவு மோசமான ஊர், அங்கிருந்தா போய் வர்றதுன்னு அதனால் தடைப்பட்டார்கள். இன்னொன்னு, பரிசேயருங்க, வேதத்தை எல்லாம் அறிஞ்ச பரிசேயருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 52, அந்த குருடனை பார்த்து சொல்றது.
அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழுப்புவதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள்.
பாருங்களா என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க உங்க ஆர்குமெண்ட். நீயும் அந்த குருடனை பார்த்து, நீயும் கலிலேயா காரணம் அப்படின்னு கெட்ட இதுல சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஊரை கெட்டையா பேசணும்னா அந்த ஊர் காரணம் நீயும் அப்படின்ற மாதிரி, நீயும் கலிலேயாவா, போய் ஆராய்ந்து பாரு, எங்கேயாவது ஒரு தீர்க்கதரிசி கலிலேயா வருவார்னு போட்டிருக்கா, போய் ஆராய்ந்து பாருன்னு அவனை திட்டுறாங்க வேதமெல்லாம் அறிஞ்சவர்கள். மத்தேயு அழகா என்ன பண்றாரு தெரியுமா? பாரியா, ஆராய்ந்து பார்த்து நான் சொல்றேன், கலிலேயா இருந்து ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகளே பெரிய தீர்க்கதரிசி வர்றாருன்னு தான் அவன் அதுக்கு பதில் கொடுக்கிறாருங்க. ஏன் ஐசாயாவை அவர் எடுக்கணும்? அந்த முட்டாளுங்க அந்த வசனத்தை பார்க்கல, ஆராய்ந்து பார்த்தவனுங்கன்ட்டு போய் ஆராய்ந்து பாருன்னா மத்தேயு ஆராய்ந்து பார்த்து எடுக்கிறார். பாரு, கலிலேயாலிருந்து இவர் வருவார்னு போட்டிருக்கே அப்படின்னு தான் மத்தேயு அங்க பதில் கொடுக்கிறார், அழகா கொடுக்கிறார். பாருங்க, மத்தேயு எடுக்கிற பகுதி வந்து ரொம்ப அதிசயமான பகுதி. ஐசாயா 9:1 எடுக்கிறார் அந்த வசனத்தை பார்ப்போமே, அதை தான் எடுத்து கோட் பண்றாரு அவர். ரொம்ப ரொம்ப அதிசயமான ப்ராஃபஸி அவர். இயேசு கிறிஸ்து அதை அதிசயமா நிறைவேற்றுறதா தான் நம்ம இங்க பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா ஐசாயா 8:19 படிங்களா.
அவர்கள் உங்களை நோக்கி அஞ்ஞானம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுக்கின்ற ஓதுகிற குறிக்காரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவருக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ?
பாருங்க, இஸ்ரவேல் இருக்கக்கூடிய நிலைமை அந்த வசனம் காட்டுது. ஆகாஸ் என்ற ராஜா அந்த ராஜ்யத்தில் இருந்து அவன் முழு இஸ்ரவேலையும் விக்கிர ஆராதனைக்கு நடத்திட்டான். முழு இஸ்ரவேலும் அந்த மோலாக்குன்ற ஒரு கடவுள், ஒரு பெரிய பிரான்ஸ்ல வெங்கலத்துல அந்த கடவுளை பண்ணி முன்னாடி நெருப்பு போடுவாங்க. நெருப்பு போட்டு தங்க அந்த கடவுளுக்கு எப்படி தரும் ஆராதனை செலுத்தணும், உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த நெருப்பு குழந்தைய எடுத்துட்டு போய் அந்த நெருப்புல போட்டு அந்த கடவுளுக்கு ஆராதனை பண்ணீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதான் அந்த கடவுள். அந்த ஹாஹாஸ்ன்றவ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். முழு இஸ்ரவேலே இருள்ல நிறைந்து போயிருந்துச்சு. இருள்ல நிறைந்து போன ஒரு காலம் அந்த உழு இஸ்ரவேலே இருள நிறைந்திருக்கிற, விக்கிராரா நிறைந்திருக்கிற ஒரு காலத்தில் ரொம்ப மோசமா இருந்த ஒரு ரெண்டு கோத்திரம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாஃப்தலியும் செபுலோன் தான். நாஃப்தலி செபுலோன், நம்ம யோசுவா படிக்க போறோம். யோசுவா 19 அதிகாரத்துல பாருங்க, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தனா எவ்வளவு அதிசயம். யோசுவா 19 அதிகாரத்துல யோசுவா என்ன பண்றாரு, கலிலியா பகுதியை யாருக்கு கொடுக்கிறாரு தெரியுமா, நாப்தலி ஜெபுலோனுக்கு கொடுக்கிறார். அவங்க ரெண்டு பேருக்கு இந்த பகுதியை கொடுக்கிறாரு. 12 கோத்திரங்களுக்கு அவர் நாடை பிரிச்சு கொடுத்தாரு. அவர் பிரிச்சு கொடுக்கும் போது கலிலியா பகுதியை யாருக்கு கொடுத்தாரு, நாப்தலி ஜெபுலோனுக்கு கொடுத்தார். அது வந்து பார்டர் பாத்தீங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ், அந்த பார்டர்ல அவங்க இருக்கிறதுனால மற்ற ஜாதிகளுடைய பழக்கம், விக்கிர ஆராதனை எல்லாம் கேட்டு பில்லி சூனியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உலு இஸ்ரவேலே இருள இருக்கும்போது நாப்தலியும் ஜெபுலோனும் மோசத்துல மோசமா போயிட்டாங்க. மோசத்துல மோசமா போன ஒரு நிலைமை பாருங்களேன், அதான் அங்க 19 வருது. நீங்க போய் பில்லி சூன்யமா பண்றீங்க, நீங்க போய் செத்தவர்கள் கிட்டயா போய் கேக்குறீங்க, கர்த்தர்கிட்ட கேட்க கூடாதா, எல்லாம் இருள்ல இருக்கிறீங்களேன்னு அவர் திட்டுறாரு. திட்டிட்டு அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு, 20 வசனம் பாருங்களேன், 8:20 ஐசாயா 8:20
வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு
விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அந்த இருள்ல இருக்கிறவங்களுக்கும் அவர் கொடுக்கிற பதில் என்ன, வேதத்தையும் வேதத்தின் சாட்சியும் பாருங்கய்யா, ஏயா இருள்ல இருக்கிறீங்க அப்படின்றார். அந்த காலத்தில் வேதத்தை பாருங்க, ஏன் இருள்ல வாழ்றீங்கன்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு தான் அவரு பாத்தீங்கன்னா அப்பதான் 9 ஆரம்பிக்குது. 9 முதல் வசனம் படிங்களா,
ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருட்டில் இருப்பதில்லை.
பாருங்க இதுல செபுலோனும் நப்தலியும் ரொம்ப இருள போயிருச்சு. இருள போனது மாத்திரம் இல்ல, அசிரியா நாடு வந்து இஸ்ரவேலை அடிமைத்தனம் பண்ணி கொண்டு போகும் போது ரொம்ப அடி வாங்கினது, ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் வந்தது யாருக்கு தெரியுமா, இந்த நப்தலி செபுலோனுக்கு தான். அவங்க பார்டர்ல இருக்கும்போது முதல் அடி எனக்கு தான்ற மாதிரி வரும்போது முதல்ல தம்சம் ஆகுது அவங்க தேசம் தான். ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, ரொம்ப இருள்ல இருந்திருக்காங்க, ரொம்ப ஜட்ஜ்மெண்ட வாங்கியிருக்கிறாங்க. ஆனா ஐசாயா வசனம் ஒரு ப்ராமிஸ பண்ணுது, ரொம்ப துக்கத்துல இருக்கிற மனிதர்களுக்கு, நீங்க ரொம்ப இருள வாங்கியிருக்கீங்க, ரொம்ப அடி வாங்கியிருக்கிறீங்க, ரொம்ப இது வாங்கியிருக்கீங்க, ஆனா ஒரு காலம் வரப்போது இதுக்கெல்லாம் சமம் கட்டுற மாதிரி எல்லாரை விட பெரிய வெளிச்சம் உங்களுக்கு மத்தியில் தான் வரப்போகுது. ஒரு ப்ராமிஸ் அங்க கொடுக்கிறார் ஜெபுலோனும் நாப்தலிக்கும். அதான் பாக்குறோம் 2 வசனம் படிங்களா,
இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
அதான் ஒரு காலம் வரப்போது ரொம்ப அதிசயமா, எவ்வளோ அதிகமா இருள அனுபவிச்சிங்களோ, எவ்வளோ அதிகமா ஜட்ஜ்மெண்ட் அனுபவிச்சிங்களோ, அவ்வளோ பெரிய ஒளி ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. எவ்வளோ தண்டிக்கப்பட்டீங்களோ அவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறீங்க, எவ்வளோ வெறுக்கப்பட்டீங்களோ அவ்வளோ நேசிக்கப்பட போறீங்கன்னு ஒரு ப்ராமிஸ். அது எப்போங்க வரப்போகுது, எப்போ வரப்போகுது, ஒரு சிக்னல் கொடுக்கிறார் 6 வசனத்துல பாருங்க, எப்போ வரப்போகுது அது,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர்.
பாருங்களேன் கிறிஸ்துமஸ் ப்ராமிஸ் அங்கத்தான் ஆரம்பிக்குது, ஐசாயில தான் ஆரம்பிக்குது. இப்பதான் அவனுக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகுது, மேசியா மூலமா வரப்போற வெளிச்சம் அப்படின்னு சொன்னதாகத்தான் இங்கத்தான் பாக்குறோம் நம்ம மத்தேயுல. அந்த எத்தனையோ வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் இங்க நிறைவேறுதுங்க. அதிசயமா அவனால பார்க்க முடியுதுங்களா, அவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ். நாப்தலியும் ஜெபுலோனும் ரொம்ப நொறுக்கப்பட்டவர்கள், ரொம்ப ஜட்ஜ்மெண்ட வாங்கினவர்கள், ரொம்ப இருள இருந்தவர்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் அவங்களுக்கு மத்தியில் வரப்போகுதுன்னு ஐசாயா சொன்னது நிறைவேறும்படிக்கு இப்படி வந்துச்சுன்னு மத்தேயு அதை எடுத்து காட்டுற. இப்ப தேடுங்க, கலிலேயிலிருந்து எந்த தீர்க்கதரிசி வர முடியுமா, மிகப்பெரிய தீர்க்கதரிசி அங்கத்தான் வரப்போறாருன்னு ஐசாயில போட்டிருக்கேன்றத எடுத்து மாத்தியு ஒரு சொல்லாம அவங்களுக்கு எடுத்து காட்டுறாரு. பாருங்களேன் அதான் அதிசயமா பாக்குறோம். ஆகவே நம்ம இதோடு நம்ம முடிக்க போறோம். ஆண்டவருடைய இறையாண்மை கிருபை தாங்க, தகுதியற்றவர்களுக்கு ரொம்ப கீழ்த்தனமா இருக்கிறவர்களுக்கு, ரொம்ப பாவிகள் வேசிகள் ஆயக்காரர்கள் மீன் பிடிக்கிறவங்க நிறைஞ்ச அஞ்ஞானிகளுக்கு, அறியாமை உள்ளவர்களுக்கு, வெறுக்கப்பட்டவர்களுக்கு துயரப்படுகிற இடத்துக்கு தான் இயேசு போறார். ஏன், இருளை உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக அவர் போறார். அதான் பாக்குறோம் இல்லைங்களா, இருள இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். இயேசுவ பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய எல்லையற்ற கிருபை. இயேசு வந்து எருசலேம்ல இருந்திருக்கலாம், பெரிய ஊருங்கள்ல இருந்திருக்கலாம், ஆனா அவர் 30 வருஷம் வாழ்ந்தது எங்க, நாசரேத் எங்க இருக்கு, கலிலேயால இருக்கு. 30 அவர் வாழ்க்கையிலேயே ரொம்ப நேரம் அவர் இருந்தது, சாவ மட்டும்தான் எருசலேம் போனார்னு சொல்லலாம், அவர் ரொம்ப நேரம் இருந்தது கலிலியா தான். அங்கத்தான் மோசமான ஜனங்க இருந்தது, இருளில் உட்கார்ந்துட்ட ஜனங்க, அழிஞ்சுகிட்டு இருக்கிற ஜனங்க, அங்கதான் அவர் இருந்தார். 30 வருஷம் அங்கத்தான் வளர்ந்தாரு, தன் ஊழியத்தை அவர் அங்கத்தான் ஆரம்பிச்சாரு, அங்கத்தான் அற்புதம் செஞ்சாரு, அங்கத்தான் அவருடைய பிரசங்கங்களை செஞ்சாரு, அங்கத்தான் பெரிய ஊழியத்தை செஞ்சார். கலிலியா தான் ரொம்ப மெயின் ஊர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்? Because to fulfill the prophecy. Fulfill the prophecy. பாருங்களா, எத்தனை நூற்றாண்டு இருள்ல மரண இருளில் உட்கார்ந்திருந்த, அறியாமையில் இருந்த கலிலியா, அறியாமையின் மூலமா கள்ள போதகத்தில் மூட நம்பிக்கையில் மூழ்கியிருந்த கலிலியா, அதனால துக்கத்தில் மூழ்கி போய் பயத்தில் மரணத்தில் அரசியல்னாலையும் ராணுவ இதனாலையும் துவம்சமாக்கப்பட்ட ஊர், அந்த ஊருக்கு ஒரு புதிய உதய சூரியன் வந்த மாதிரி வெளிச்சமா அவர் வர்றார். அதைத்தான் நமக்கு இங்க பாக்கிறோம். ஆகவே இதோடு நம்ம முடிப்போம். பயன்பாடுக்கு நான் ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கலாம்னு பாக்குறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதான காரணம் வந்து நம்ம இருள்ல இருக்கிறவர்கள். டெரிபிள் டார்க்னஸ், டெரிபிள் டார்க்னஸ். ஏன் இந்த மாதிரி டார்க்னஸ்? இயற்கையாவே குருடர்களா நம்ம பிறந்ததுனால, பாவத்தின் நேசத்தினால் நம்ம ஒளிய அகற்றி மறுப்பதுனால், சத்தியத்தை அந்நியாயத்தினால் அடக்கி வைக்க பார்க்கறதுனால், மூணாவது பிசாசினால் குருடாக்கப்பட்டவர்களா நம்ம இருக்குதுனால், அதனாலதான் என்ன ஆகுது, அந்த சைக்கிளை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆண்டவரை பத்தி சரியா ஆழமா நம்ம அறிஞ்சு வைக்கலன்னா, பிசாசுடைய போதகத்துக்குள்ள நம்ம மைண்ட் நிறைஞ்சிடும். பிசாசின் போதகத்துல நம்ம மைண்ட் நிறைஞ்சிடுச்சுன்னா, துக்கத்தினால் நம்ம போர்வையை போத்திக்கிட்டு துக்கத்தினால் துக்க உலகத்தில் முழுகி விடுவோம். அந்த துக்க உலகம் வெறும் பயத்தை தான் நம்மளுக்கு முன்னாடி வைக்கும். மரண இருளில் உக்காடுறவர்களா நம்ம ஆயிடுவோம். பாருங்க, தான் நடக்குது. அது நடந்து போச்சுன்னா கல்லு மாதிரி நம்ம இருதய கடினப்பட்டு போவோம். ஆனா குட் நியூஸ் என்ன? The light has come. அன்னைக்கு அந்த மாதிரி பயங்கரமான இருக்கிற ஜனங்களுக்கு அந்த ஒளி வந்துச்சு, இன்னைக்கு நமக்கு அந்த ஒளி வந்திருக்கு. அந்த ஒளி வந்திருக்கு, அந்த ஒளி நமக்குள்ள வந்திருக்கு, நம்ம மத்தியில் வந்திருக்குன்னு நம்ம நம்பணும். எவ்வளவுதான் லைட் அடிச்சாலும் கண்ணை திறந்தா தானே ஒளியை பார்க்க முடியும். இல்ல, நான் பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிட்டு இருந்தா எப்படி ஒளியை பார்க்க முடியும்? நம்ம கண்ணு திறந்து பார்க்கக்கூடியதுதான் விசுவாசம். விசுவாசத்தோடு, ஆமா நான் இத்தனை நாள் இருந்த ஒளிக்கு வெளிச்சம் இவரே, இயேசுவை பார்த்து அந்த விசுவாசத்தோடு அவர் பார்க்கும்போது தாங்க வெளிச்சம் அடிக்க முடியும் உங்க வாழ்க்கையில். அந்த கண்ணை திறந்து பாருங்க, அவரை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் நமக்கு வெளிச்சம் அடிக்க முடியும். எப்படிங்க இந்த ஒளியை நான் அறியறது? பயங்கரமான இருள்ல இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அவர் கொண்டு வருகிறவர். எப்படி அந்த ஒளி என் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறது? இயேசு சொல்றார் பாருங்க, 17வது வசனம்.
அது முதல் இயேசு மனந்திரும் முந்தார்,
பயங்கரமான இருள்ல நீ இருக்கிற, பயங்கரமான இருள்ல நீ இருக்கிற, அந்த இருள் உனக்குள்ள இருக்குது, உன்னை சூழ்ந்து இருக்குது. அந்த இருள்ல இருந்து வரக்கூடிய ஒரே வழி என்ன தெரியுமா? என்ன ஒரே வழி? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நம்ம இதை பத்தி ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம், நான் சொல்ல வேண்டியதில்ல, ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்கு. பாவம் உன்னை இருள்ல மூழ்கி இருக்கு, இருளையே உட்காந்து கல்லா ஆயிட்டு இருக்கிற, அதுல இருந்து நீ வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? தேவன் எவ்வளவு பெரிய கிருபையை உனக்காக காமிச்சிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு பெரிய கிருபை இருக்குதுன்னு அதை பார்த்து, உன் பாவத்தை, பாவத்தை குறித்த உணர்வு எவ்வளவு பாவம், பாவம்ன்றத பாரு. பாவத்தை குறித்த உணர்வு, பாவத்தை வெறுத்து, பாவத்துக்காக துக்கப்பட்டு தேவன் பக்கம் திரும்ப, அதான் மனம் திரும்புங்க. ஒளிக்கு நீ வரணும்னா ஒரே வழி மனம் திரும்புதல். தெரியுமா, இருள்ல இருந்து நீ எஸ்கேப் ஆகணும்னா ஒரே வழி என்ன? மனம் திரும்புதல். பாருங்களா, அந்த வசனம் தெளிவாக 2 தீமோத்தேயு 2:25 போட்டிருக்கு, பிசாசின் ராஜ்யத்தின் இருள்ல இருந்து நம்ம தப்பிக்கிற ஒரே வழி மனம் திரும்புதல் தான். நீ மனம் திரும்பினா தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். 2:25,
எதன் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவளால் பிடிபட்டிருக்கிறவன் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிற்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவளுக்கு உபதேசிக்க வேண்டும்.
இந்த வசனத்தை கவனிங்க, பிசாசின் கண்ணிலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஒரே வழி என்ன சொல்றாரு? அந்த மனம் திரும்புதல் எப்படிதான் வரும்? உபதேசி, சத்தியத்தை அவர்கள் அறிந்து, சத்தியத்தை அவர்கள் அறிந்து, புத்தி தெளிந்து, ஐயோ நான் இருள உட்கார்ந்து இருக்கிறேன்னு புத்தி தெளிந்து அவங்க மனம் திரும்பும் போது பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து அவனுடைய கண்ணியிலிருந்து தப்பிச்சு ஒளிக்கு வர முடியுங்க. மனம் திரும்புதல் தான் வழி. அதான் அவர் சொல்றார், இருள உட்கார்ந்து இருக்கிறவர்களே பெரிய ஒளி நான் வந்திருக்கிறேன். ஆனா அதுல அந்த இருளிலிருந்து நீங்க வெளியே வந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? ரிப்பென்ட், ரிப்பென்ட். அதான் சொல்றார், ஒரு காரணத்தை சொல்றார். ரிப்பென்ட் மாத்திரம் இல்ல, மனம் திரும்புகள், தேவனுடைய மனம் திரும்புதலே ஒரு கிரைசிஸ் கிரைசிஸ் ஐயோ ஸ்டாப்ன்ற மாதிரி ஒருத்தர் நடந்துட்டு போயிட்டே இருக்கிறார், இன்னும் மலை உச்சியிலிருந்து கீழே உழுவ போறார். அப்ப கத்துற மாதிரி ஸ்டாப், நில்லு, உழுதுற போற, நில்லு, திரும்பு, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா கீழே உழுந்துருவேன்ற மாதிரி திரும்பு, டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைசிஸ் மாதிரி ரிப்பென்ட் அப்படின்றாரு. காரணம் என்ன? தேவ ராஜ்யம் சமீபம், கடவுள் ஆட்சி வந்துருச்சு, கடவுள் ஆளுகை, ராஜாவுடைய ஆளுகை சமீபமா வந்துருச்சு. அவர் பழைய ஏற்பாடுல எல்லாம் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துருச்சு. உண்மையில் பலிக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் பலிக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், நித்தியமாக நீர் ஆசீர்வதிக்கப்படுவாய், மனம் திரும்புங்கள் அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்றதை பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்காக அவர் கொடுக்கிற ப்ராமிஸ் யோசிச்சு பாருங்களேன். அதான் அந்த விசுவாசத்தோடு நம்ம மனம் திரும்பும் போது என்ன ஆகுது? எப்பேற்பட்ட இருள இருக்கிறவர்களின் ஆச்சரியமான ஒளிக்கு இயேசு தாங்க கொண்டு வர முடியும். அதுக்கு வழி மனம் திரும்புதல் தான், அதுக்கு வழி மனம் திரும்புதல் தான். எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம் கப்பர்னோமுக்கு யோசிச்சு பாருங்களேன். அவங்க அதை கேட்டாங்களா? வந்திருக்குது ஒளி, எத்தனை நூற்றாண்டு இருள இருந்தீங்களே, வந்திருக்குது ஒளி. அவங்க அதை கேட்டாங்களா? என்ன சொல்ல முடியும் அவங்களால? யோவான் அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. யோவான் 1:5
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை.
என்னது? பற்றிக் கொள்ளவில்லை. இன்னைக்கும் அதே நிலைமைத்தான். அந்த ஒளி பிரகாசிக்குது, இருள இருக்கிற மனிதனேன்னு உன்னை கூப்பிடுது, ஆனா விசுவாசத்தோடு மனம் திரும்புறது இல்ல. நான் இருளே உட்காந்து கல்லெஞ்சா நான் உட்கார்ந்து இருப்பேன்னு தான் உட்காருது. பயங்கரம், பயங்கரம். ஆனா கொஞ்ச பேர் கேட்டாங்க. 11 படிங்க. யோவான்,
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும்.
அதான் கப்பர்னோமுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுத்துட்டு போனார். வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்னோமே என்ன அர்த்தம்? உலகத்திலேயே, வானத்திலேயே, பரலோகத்திலேயே மிக உயர்ந்த தேவாதி தேவன் இறங்கி அந்த ஊர்ல நடக்கிறாருனா என்னங்க? வானம் பரியம் உயர்த்தப்படல, ஒளி அங்கத்தாங்க உதிச்சுச்சு உலகத்துக்கு, அங்கிருந்து உதிச்சு தான் உலகம் எங்கும் போச்சு அந்த ஒளி. வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்டு எல்லா அற்புதங்களும் செய்யப்பட்ட அந்த கப்பர்னோம் மனம் திரும்பல. அதனால என்ன ஆகுது? பாதாளம் வரைக்கும் தாழ்த்தப்படுவாய். சோதோம் குமாராக்கு நலமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சிருந்தோம்னா அவங்க எப்பவும் மனம் திரும்பி இருப்பாங்க. நீங்க இன்னும் திரும்பாம உட்காந்துக்கிறீங்களேன்னு திட்டினார் அவர் அன்னி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு கப்பர்னோம்ல யார் இருக்காங்க தெரியுமா? அத்தனை கோடி கோடி ஜனங்க இருந்தவங்க போய் பாடுங்க, ஒரு ஆத்துமா இல்லங்க, ஒரு ஆத்துமா இல்ல, வெறும் பாலழிஞ்ச இடம், ஒருத்தரும் வசிக்க முடியாத இருக்கு இன்னைக்கும் கப்பர்னோம். எங்கன்னா போனோம்னு டூரிஸ்ட் போனீங்கன்னா பஸ்ல தான் கூட்டு போய் காட்டுவாங்க, அந்த பாளையத்தை காட்டுவாங்க. ரொம்ப செழிப்பான பூமி, ஒரு ஆத்மா இல்ல, ஊரே அழிஞ்சு நாசமா போச்சு. அவர் போட்ட சாபத்துக்கு அப்புறம் எப்போ ஆச்சுன்னு எருசலேம் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல ஒருத்தரும் இப்ப கூட கூடி இல்ல, ஒரு ஆத்மா இல்ல, அழிஞ்சு சீரழிஞ்சு போச்சு அந்த ஊர், கப்பர்னோம்ன்ற ஊர், அவர் இருந்த ஊர். நமக்கு அந்த ஒளி வந்திருக்குது. இன்னைக்கு நமக்கு சான்ஸ், கப்பர் நமக்கு போறல, லிங்கராஜபுரத்துல சேட்பாளையத்துக்கு வந்திருக்கு அந்த ஒளி. நம்ம அந்த ஒளியை பற்றி கொள்வோமா? பற்றி கொள்ளலன்னா நமக்கும் அதே தான் ஜட்ஜ்மெண்ட். சோதோம் குமாரா விட சோதோம் குமாராக்கு தண்டனை கம்மியா இருக்கும், நமக்கு அதிகமா இருக்கும். இந்த காஸ்பல போய் ரிஜெக்ட் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. இருள்ல இருக்கிறவன் நமக்கு தாங்க, இருள்ல இருக்கிற நமக்கு அந்த ஒளி வந்திருக்கு. இயற்கையினால குருடாக்க பண்ணப்பட்டு, சாத்தானால குருடாக்க பண்ணப்பட்டு, பாவ ஆசையினால குருடா இருக்கிற மனிதர்களை காப்பாத்துற ஒளிக்கு கொண்டு வருகிறேன்னு வந்திருக்குது பெரிய ஒளி. அதை நம்ம மதிக்கணும். ஒருவேளை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா, நான் இன்னொன்னு சொல்றேன், கடைசி இது நமக்கு நடந்துடும், த ஜுடிஷியல் பிளைண்ட்னஸ். ஆண்டவரே நம்மளை குருடாக்கி விட்டுருவார். எத்தனை ஆயுசு வாழ்ந்தாலும் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ண காஸ்பில் இன்னமே நீயா நினைச்சாலும் வர முடியாத ஒரு ஜுடிஷியல் பிளைண்ட்னஸ் வந்துடும். எருசலேமுக்கு அப்படி வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வசனத்தை படிங்க, யோவான் 12:38, இதோடு முடிக்கலாம்.
கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்?
யார் விசுவாசிச்சாங்க?
கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசன் சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா இன்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் உணப்படாமலும் இருக்கும்படிக்கோ, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கோ அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான்.
கடவுளாக்கினார்னு வருது. ரொம்ப ஜுடிஷியல் பிளைண்ட்னஸ் ஜட்மெண்ட். காஸ்பில் திருப்பி 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 நம்ம ரிஜெக்ட் பண்ணி இந்த இவ்வளவு பெரிய ஒளி வந்திருக்கு, வா வெளிச்சத்துக்கு, வா வெளிச்சத்துக்குன்னு கூப்பிடும் போது இல்ல நான் வரமாட்டேன், இருளையே நான் உட்காருவேன்னு இருக்கிறவங்களுக்கு இதாங்க வர ஜட்மெண்ட். ரொம்ப சேட். பரலோகத்துக்கு விரோதமாகவே செய்யற பாவம். இந்த நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுமா? நம்ம இன்னும் கப்பர்னோமா மாறல, நம்ம இன்னும் நரகத்துக்கு கூட போகல இல்லீங்களா? நம்மள சுத்தி பிசாசுங்க இல்ல, நம்மளை சுத்தி தேவ குமாரன் இருக்காரு, நம்மளை சுத்தி தேவ தூதர்கள் இருக்கு. பரலோகமே நம்மளை கூப்பிடுது தெரியுமா? பரலோகமே நம்மளை கூப்பிடுது. இருள இருக்கிறவர்களே ஒளிக்கு வாங்க, ஒளிக்கு வாங்க. தேவராஜ்யம் சமீபமா இருக்கு, ஒளிக்கு வாங்க. அந்த பரலோக சத்தத்தை ரிஜெக்ட் பண்ணோம்னா அதை விட பெரிய பாவம் இல்ல. ஆகவே நம்ம எல்லாரும் உணர்ந்தவர்களாக, நம்ம இருளின் நிலைமையை உணர்ந்தவர்களாக இந்த ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்கும். ஜெபம் பண்ணுங்க.